ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதியின் நூல் பயன், அதாவது பலஸ்ருதி என்று சொல்லக்கூடிய நூல் பயன். அபிராமி அன்னையை 100 பாடல்களால் பாடி அபிராமி அந்தாதியை நிறைவு செய்த அபிராமிப்பட்டர் இந்த 100 பயனாக ஒரு பாடலை பாட எண்ணினார். ஒரு நூலை தொடங்குவதற்கு முன்னால் காப்பு சொல்லி பிறகு நூலை பாடி இறுதியில் பயனை சொல்வது ஒரு இலக்கண மரபு. அந்த வகையில் சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று காப்புச் செய்களை பாடினார். அதன் பிறகு அந்தாதியை உதிக்கின்ற சிங்கதிர் என்று முதல் பாடலாக தொடங்கினார். இந்த 100 பாடலை முடிக்கும் பொழுது உதிக்கின்றனவே என்று அந்த பாடலின் 100வது பாடலின் அந்தாதியின் இலக்கணம் நன்கு அமையும்படி செய்தார். முதல் பாடலை ஆரம்பிக்கும் பொழுது சமுதாய சோபையாகிய பிழம்பழகை சொல்லி கடைசி பாடலில் அம்பிகையின் அங்கங்களில் சிலவற்றை சொல்லி முடிந்த முடிவாக அன்னையின் அருள் கொப்பளிக்கும் கண்ணில் தம் நினைவை நிறுத்தி பாடினார் அபிராமிப்பட்டர். அபிராமிப்பட்டரும் அபிராமியனை பற்றி பாடிய இந்த 100 சோகங்கள் சொல்வதனால் வரக்கூடிய பயனை எடுத்து வருகிறார். இந்த நூலில் என்ன பெருமை இருக்கிறது என்றால் அன்னையின் திருநாமங்களும் புகழும் இருக்கின்றன. என்னுடைய சொல்லோ பாடலோ உயர்ந்ததல்ல, அம்பிகையின் சம்பந்தமாக இருப்பதுதான் இதன் பெருமை. அவள் புகழை சொல்லத் தெரியாமல் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சொல் குற்றத்தையும் பாடல் குற்றத்தையும் அவள் புகழ் மறைத்து விடுகிறது. களிமண்ணால் வடிவம் செய்தால் அந்த வடிவம் களிமண் என்ற எண்ணத்தை மறக்கச் செய்வது போல அபிராமியின் புகழ் என் சொல் குற்றம் பொருட்குற்றத்தை மறைத்துவிட்டது. உண்மையில் நான் சிற்றறிவுடையவன். என் பாட்டில் எத்தனையோ குற்றங்கள் உண்டு. நான் அன்னைக்கு நன்கு தெரிந்து கொண்டவனும் அல்லல், ஏதோ துணிவினால் பாடினேன். அன்னையிடம் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற உந்துதலால் பாடினேன். இதில் உள்ள பிழைகளெல்லாம் மறைத்து கொண்டு நிற்பவையெல்லாம் அன்னையின் திருநாமங்களும் புகழும் என்றெல்லாம் அவருடைய எண்ணங்கள் ஓடின. இந்த பாடலை நான் பாட முயன்றேன். என் தாய் உள்ளிருந்து பாடும்படி பணிந்தாள். ஏதோ ஒரு விதமாக பாடி முடித்தேன். இந்த பாடல்களின் குறைகளெல்லாம் அவள் அரும் புகழால் மறைந்துவிட்டன. இதை அவள் ஏற்றுக்கொண்டாள் என்பதை பலருடைய மனமாற்றத்திலிருந்து உணர்ந்து கொண்டேன். அவள் அருள் இருந்தால் அமாவாசையும் பௌர்ணமியாகும், கடலும் மலையாக உயரும், புகழும் யானையாகும். ஒன்றுக்கும் பற்றாத என்னை இந்த நூலை பாடும்படி வைத்தாளே, அதுவே பெரிய அதிசயம் அல்லவா? ஆகவே என் பாட்டு இத்தகையதென்று சொல்ல என் மனம் இடம் தரவில்லை. அன்னையின் பெருமையைத்தான் நினைக்கிறேன். எனக்கு வந்த அவவாதத்தை போக்கி இந்த நூலை நிறைவேற்றி வைத்தாலே அந்த பேரூரலை நினைக்கிறேன். அவளை தொழுவதனால் எத்தனையோ நலங்கள் உண்டாகும், இப்போது உள்ள தீமைகள் நீங்கும். பழி வந்ததே என்ற அச்சத்தால் நான் பாடத் தொடங்கினேன். பழி அற்புதமாக நீங்கிவிட்டது. அன்னையை மனதால் நினைந்து வாக்கினால் பாடினேன், தொழுதேன். அதனால் எனக்கு வந்த தீங்கு நீங்கிவிட்டது. இந்த அனுபவத்தையே பயனாக சொன்னால் என்ன என்று தோன்றுகிறது. இவ்வாறு அகந்தை ஒழிந்த அபிராமிப்பட்டர் பணிவுடன் நூலுடைய பயனை சொல்லத் தொடங்கினார். அதுவும் அபிராமி அன்னையின் ஸ்லோகமாகவே அமைந்துவிட்டது. இன்னது கிடைக்கும் என்று கூட சொல்லவில்லை, எந்த தீங்கும் வராது என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். அந்த பாடலை ஆத்தாளே எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை அங்குச பாசாம் குசுமம் கரும்பும் அங்கே சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே என்று கூறி அமைக்கிறார். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அம்பிகையின் 1000 திருநாமங்களை சொல்கிறது. அது ஒரு காவியம், மந்திர சாஸ்திரம், புராணம். இவ்வளவு பெரிய நூலின் முதலிலேயே எதை சொல்வது? எல்லாருக்கும் விளங்கும் ஒரு திருநாமத்தையே, எல்லோரும் உணர்ச்சியோடு சொல்லும் ஒரு பெயரையே 1000 நாமங்களுள் முதல் நாமமாக அந்த புனித நூல் சொல்கிறது. ஸ்ரீமாதா என்றுதானே லலிதா சகஸ்ரநாமம் தொடங்குகிறது. அதற்கு அம்மா என்றுதானே பொருள். அம்மா என்ற சொல் எத்தனை எளிதானது, அதே சமயத்தில் அது எத்தனை பெருமையை உடையது. ஆகவே ஸ்ரீமாதா என்று தொடங்கும் லலிதா சகஸ்ரநாமத்தைப் போலவே அபிராமிப்பட்டர் பயனை கூறும் இந்த பாட்டிலும் அம்மா என்ற சொல்லையே முதல் வைக்கிறார். அன்னையானவள் நியாய், யாய், தாய், அம்மை, மாதா, தள்ளை, அம்பிகை, அம்பா என்று தாயை குறிக்கும் பல சொற்கள் இருந்தாலும் அவற்றை அவர் சொல்லவில்லை. நாகரம் நாகரிகம் தெரியாத வெகுஜன மக்களிடம் இந்த தாய் என்ற சொல்லை எப்படி கொண்டு சேர்த்திருக்கிறார் என்றால், அவர்கள் எல்லோரும் தன்னுடைய தாயை எப்படி அழைப்பார்களோ அதுபோல மிகவும் லகுவாக கொண்டு சேர்த்திருக்கிறார். ஆதலால் இந்த பாடலின் முதலில் ஆத்தாளை என்று ஆரம்பிக்கிறார். வெகுஜன மக்கள் எல்லோரும் தம்முடைய தாயை ஆத்தாள் என்று சொல்வார்கள். அந்த சொல்லை பயன்படுத்துகிறார் அபிராயம்பட்டர். முருகப்பெருமானுடைய திருவுருளை நிரம்ப பெற்ற அருணகிரிநாதர் திருப்புகழில் ஆத்தாள் மால் தங்கச்சி என்று பாடியுள்ளார். அதன் பிறகு காப்புச்செயலில் உலகேழும் பெற்ற அபிராமி என்று அன்னையாக சொன்னவர் பயனிலும் அதையே சொன்னார். அங்கே அபிராமி என்று திருக்கடவுரில் எழுந்தருளிய அம்மையின் திருநாமத்தை சொன்னவர் பயனை சொல்லும் இந்த பாட்டிலும் மறவாமல் எங்கள் அபிராம வல்லியை என்று சொல்கிறார். இந்த பாடலின் முதலில் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை என்று கூறிய அபிராம்பட்டர் அவள் யாருக்கு தாய் என்பதையும் கூறுகிறார். பாடுகிற அபிராம்பட்டருக்கு அருள் புரியும் தாய், உலகமெல்லாவற்றையும் ஈன்ற தாய், சர்வலோக ஜனனி, அண்டங்களையெல்லாம் தன்னிடம் தோற்றுவித்தவள் என்ற பொருள்பட அண்டமெல்லாம் பூத்தாளை என்று அடுத்த வரியை வைக்கிறார். அம்பிகை நினைத்த மாத்திரத்தில் சர்வாண்டங்களையும் உற்பத்தி செய்து விடுவாள். பூ மலர்வது போலே அவளிடம் எளிதிலே அண்டங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. அதனால் பூத்தாளை என்று சொன்னவர் முன்பு பூத்தவளே புவனம் பதினான்கையும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா உலகையும் ஈன்ற தாயானாலும் தன் வண்ணம் குறையாமல் அவள் விளங்குகிறார். அவள் திருமேனி வண்ணத்தை தான் முதல் பாட்டிலும் உதிக்கின்ற செங்கதிர் என்று எடுத்துரைத்தார் அபிராயப்பட்டர். அங்கே மாதுளம்பூ என்று அந்த வண்ணத்துக்கு ஓமை சொன்னார். இந்த பாடலிலும் அடுத்த வரியில் மாதுளம்பூ நிறத்தாளை என்று கூறுகிறார். தாடிமி குசும பிரபா என்று லலிதா சகஸ்ரநாமம் இந்த ஓமையினால் அம்பிகையின் வண்ணத்தை நினைக்கிறது. உலகங்களையெல்லாம் தோற்றுவித்த பெருமாட்டி அவற்றை தானே கருணையுடன் காப்பாற்றுகிறாள். எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டுமோ அப்படி காப்பாற்றுகிறாள். தக்க அதிகாரிகளை வைத்து பாதுகாப்பளிக்க செய்கிறாள். ஆதலால் பாடல் அடுத்த வரியை புவியடங்க காத்தாளே என்று அமைக்கிறார். இதற்கு முன்பும் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே என்று அபிராமி பெற்ற சொல்லியிருக்கிறார். உலகத்தை படைக்கும் பிரம்மாவை அதிர்ஷ்டித்து நின்று சிருஷ்டி தொழிலையும் திருமாலை அதிர்ஷ்டித்து நின்று காத்தல் தொழிலையும் ஏற்றுகிறோம் அம்பிகை. படைக்கும் தொழிலை உடைமையா சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா என்ற திருநாமங்களும், காக்கும் தொழிலை உடைமையால் கோத்ரி கோவிந்த ரூபினி என்ற திருநாமங்களும் அன்னைக்கு உரியவனாயின. இவ்வாறு சொன்னவர் மேலே அம்பிகையின் திருக்கரங்களை சொல்கிறார். அம்பிகை கீழ்த்திருக்கரங்களில் பாசத்தையும் அங்குசத்தையும் மேல் திருக்கரங்களில் கரும்பு வில்லையும் மலர்பானங்களையும் ஏந்தி இருக்கிறாள். இந்த நான்கையும் ஏந்தி வீட்டிற்கும் வடிவம் ராஜராஜேஸ்வரியின் திருவடியும். இதை இரண்டாவது பாட்டில் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் வெண் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி என்று நான்கு கரங்களை சொன்னார். வேறு பல இடங்களில் கரும்பு வில்லையும் மலரம்புகளையும் மாத்திரம் சொல்லியிருக்கிறார். நூலுக்குள் இரண்டே இடங்களில் அம்பிகையின் நான்கு கைகளிலும் உள்ள பொருள்களை சொல்லியுள்ளார். இப்பொழுது பயனை சொல்லும் பாட்டிலும் அந்த சதுர்புஜங்களை நினைக்கிறார். ஆதலால் பாடல் அடுத்த வரியை அங்குச பாசம் குசுமம் கரும்பும் அங்கே சேர்த்தாளை என்று அமைக்கிறார். பானம் தனுர் பாசம் அங்குசம் முதலியவற்றை சொன்ன பிறகு அம்பிகை மூன்று கண் உடையவள் என்று சொல்கிறார். சிவபெருமானுக்குத்தான் மற்றவருக்கு இல்லாத மூன்று கண்கள் உண்டு. இமையாத முக்கண் மூவரில் பெற்றவன் என்று திருக்கோவையாரில் மாணிக்கவாசகர் பாடுவார். நெற்றிக்கண் அவனுடைய சிறப்புக்கும் ஆற்றலுக்கும் அறிகுறி, அது ஞானக்கண். உலக வழக்கில் கூட யாராவது பலசாலி என்றால் அவன் நெற்றியில் கண் படைத்தவனோ என்று கேட்கிற வழக்கம் உண்டு. அதிலிருந்து நெற்றிக்கண்ணின் பெருமை உணர முடிகிறது. அம்பிகைக்கும் சிவபெருமானுக்குரிய ஆற்றல்கள் அத்தனையும் உண்டு. அவளுக்கும் மூன்று கண்கள் உண்டு. ஆனால் பாடலில் அடுத்து முக்கண்ணியை என்று அமைக்கிறார். இவ்வாறு உள்ள அபிராமியை வழிபடுபவர்களுக்கு எந்த வகையான தீங்கும் இராது என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். ஆகால் பாடலின் இறுதியில் தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே என்று இந்த பாடலை அழகாக நிறைவு செய்கிறார். இந்த பிறவியில் பசி பிணி பகை அறியாமை முதலிய தீங்குகளும், மறுபிறவியில் நரகம் முதலிய தீங்குகளும், பிறகு பிறத்தல் இறத்தல் ஆகிய தீங்குகளும் இல்லை என்று கொள்ள வேண்டும். இம்மையில் எந்த துன்பமும் இன்றி எல்லா நலன்களும் பெற்று வாழ்ந்து பிறகு முக்தி இன்பத்தை அடைவார்கள். குறிப்பாக இந்த பொருள் புலப்படும்படி இந்த பாடலை அழகாக அமைத்திருக்கிறார் அபிராயப்பட்டர். இந்த பாடலின் பொதுக்கருத்தாக அபிராயப்பட்டர் சொல்ல விழைவது என்னவென்றால், எவ்வுயிருக்கும் தாயை அடியார் கூட்டமாகிய எங்களுக்கு உரிய தெய்வமாகிய அபிராமவல்லியை, உலகங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கியவளை, மாதுளம்பூவை போன்ற சிவந்த நிறமுடையவளை, உலகம் முழுவதும் பாதுகாத்தவளை, அங்குசம் பாசம் மலரம்புகள் கரும்புவில் ஆகியவற்றை அழகிய வகையில் ஏந்தியவளை, மூன்று கண்களை உடையவளை, வழிபடுபவர்களுக்கு ஒரு வகையான தீங்கும் இல்லை என்பதை இங்கு கருவாக வைத்து, அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு என்றும் எங்கும் ஒரு தீங்கும் வராது என்பதை கருத்தாக இங்கு வலியுறுத்துகிறார் அபிராமி பட்டர். இந்த பாடலை தமிழ் அந்தாதி செய்யுளாக இலக்கண நடையில் அபிராமி பட்டர் அருளி செய்திருக்கிறார். அந்த பாடலை அவர் கூறிய இலக்கண நடையிலே நாமும் சோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டுகிறேன். ராதே கிருஷ்ணா.